நமஸ்காரம். நமக்கு வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அது கண்டு துவண்டு போய்விடாமல் சிலவற்றை நினைத்து நம்மை நாம் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சில சந்தர்ப்பங்களை சொல்லுகிறேன். அநேகமா நம்ம ஒத்தொத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஆன்மீகத்தில், இதிகாச புராணங்களில், பகவான் விஷயத்திலே எப்படி நடந்திருக்கு, அதை பார்த்து நம்மை நாம் எப்படி சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். நாம ஒருத்தருக்கு பள்ளிக்கூடத்திலே இடம் வாங்கி கொடுத்திருப்போம், இல்லே காலேஜில் இடம், வேலை வாங்கி கொடுத்திருப்போம். அது வாங்கி கொடுத்த அன்னைக்கு மட்டும் நம்மை பார்த்திருப்பார்கள், கெஞ்சி கூத்தாடி ரெக்கமெண்டேஷன் வாங்கியோ எப்படியோ இடம் பிடித்திருப்பார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு எங்கும் எதிலும் கண்ணில் படமாட்டார்கள். நாம எந்த உதவிக்கு கூட்டாலும் வரமாட்டார்கள். ஏதானும் பேச்சுவாக்கில் அவர்கள் வீட்டிலேயே, ஓ அவர் அன்னைக்கு உதவத்தானே, இன்னைக்கு நீ நன்னா இருக்கேன்னு சொன்னால், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, அவர் இடம் வாங்கி கொடுத்ததுக்காக எல்லாம் ஆயிடுத்தான். அதற்கப்புறம் நமக்கு முயற்சி இருந்தது, எனக்கு பாக்கியம் இருந்தது, அதனால முன்னுக்கு வந்தேன், அவர் என்ன செய்தார் பெருசா அப்படின்னு நம்மையே சொல்லிவிடுவார்கள். இதை கொண்டு ரொம்ப நமக்கு வெறுப்பா இருக்கும். இப்படி போய் சொல்லிட்டார்களே, பெற்றுக்கிற உதவியெல்லாம் பெற்றுக்கொண்டு இப்படி சொன்னார்களேன்னு தோணும். நாம ஒவ்வொரு நாளும் பகவான்கிட்ட அதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம். அவர் நம்மை படைத்து நமக்குள்ளேயே இருந்து நமக்கு இந்த உடல், உள்ளம், ஞானம், சாஸ்திரங்கள் இது இத்தனையும் கொடுத்து நல்வழிப்படுத்தி நம்மை முன்னேற்றுகிறார். ஆனால் எந்த நிமிஷமும் இது ஒவ்வொன்றுமே அவரால் நடந்தது என்று நாம நன்றி சொல்லிட்டு இருக்கலையே. என் முயற்சியில நான் வெற்றி பெற்றேன், அது மார்க் வாங்கினதோ, பட்டப்படிப்பு தேறினதோ, ஏதான பெரிய எக்ஸாம் தாண்டினதோ, என்ன அச்சீவ்மெண்டா இருந்தாலும் அது நம்மளுதுன்னு தான் நினைச்சுக்கிறோம். அது அவர் கொடுத்ததுன்னு நம்ம ஒண்ணு போய் அப்படி நன்றி சொல்லல, நம்ம முயற்சியை நினைச்சு நோடுறோம். இது இப்ப எதுக்காக சொல்றேன்னா, பகவான் அதை பத்தி கவலையப்படுறது இல்லையே. ஆச்சு, நம்ம அவனுக்கு வேண்டி உதவி செய்தோம், நினைச்சா நினைச்சுக்கிட்டா நினைச்சடக்கா போறான், விட்டுடுறார், கோவப்படுறதில்லை. அதே போல நம்ம கிட்ட யாரா நடந்துட்டாலும் நாமும் விட்டுடணும், கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது சொல்றேன், நாம ஒருத்தருக்கு நல்லது செய்யறோம், ஆனா அத அவளுக்கு என்னமோ ஏற்றுக்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. நாம ஏனோ நல்லது செய்ய போக அது ஏதோ அவர் கெடுதல் பண்ணதா நினைச்சு நட்டார். அவனுக்கு அதுதான் நல்லதுங்கிறதே தெரியல. அவனுக்கு அத கெடுதல் நினைச்சிருந்து எனக்கு எப்படியாவது கெடுதல் பண்ணணும் என்கிற அளவுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஓ, இவனுக்கு நல்லது பண்ண போனா கடைசியில புரிஞ்சுக்காம நமக்கே கெடுதல் பண்றானே. நடந்ததே ஊருக்கே, இந்த சம்பிரதாயத்துக்கே நல்லது செய்தார் பகவத் ராமானுஜர். ஆனால் அவர் செய்த திருத்தங்கள், சீர்திருத்தங்கள் இது பிடிக்காமல் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கே விஷம் வைத்து கொல்ல முயற்சித்தார்களே. அதற்கப்புறம்தான் அவர் கிடாம்பியாச்சான் மூலமாக மட்டும்தான் உணவு உண்டல் என அவர் சாப்பிடுற உணவுல விஷம் வைக்க பார்த்தனர். அதுலேருந்து ஏதோ தப்பிச்சுட்டார். அப்ப உலகமே வாழணும்னு தன்னையே போக்கிக் கொள்ள தயாரா இருந்தவருக்கே ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரத்தில் விஷம் வைத்திருக்கணும்னால் அப்ப யாரு நமக்கு கெடுதல் பண்ணலாம்? நம்ம எத்தனை நல்லவர்களா இருந்தாலும் கெடுதல் பண்ணலாம். இது ராமானுஜருக்கே நடந்திருக்குன்னா நம்ம எல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க. அடுத்தது, இப்போ ஒருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உங்களை பிடிக்கும், உங்களிடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன், எப்படியெல்லாம் நீங்க சொன்னதை கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் நான் சொல்லுவார். ஆனால் நான் அவரை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேனோ சொல்கிறேனோ அதை கேட்க மாட்டார். இப்ப ஒரு உபன்யாசகரே எடுத்துப்போம், இல்ல அப்பா அம்மாவே எடுத்துப்போமே, அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்வரோ அதை கேட்காமலே இருப்பது, இது நமக்கு ரொம்ப கோபமா வரும். இவன் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிறான், ஆனா நான் சொல்றதையே கேட்கறது இல்லையே என்று சொல்றோம். ஆனா நாம பகவான்கிட்ட அதைத்தான் பண்றோம். நான் சிறந்த பக்திமான், பெருமாள்னா அவ்வளவு உயிர், அவ்வளவு ருச்சி என்றெல்லாம் சொல்லிட்டு அவர் வேதங்களில், இதிகாச புராணங்களில் என்னென்ன சொல்லியிருப்பாரோ அதெல்லாம் கடைபிடிக்கவே மாட்டோம். பகவானை பிடிச்சிருக்கு பக்திங்கிறது வேற, அதுக்குன்னு சாஸ்திரம் சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க செய்ய முடியுமா? அதை பத்தி கண்டே கொள்ள மாட்டோம். அப்ப பக்தி வேற, அவர் சொன்னபடி கேட்கறது வேறனால் இது என்ன நியாயம்? ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவர் தான் நமக்கு தலைவர்னால் சொன்னதை கேட்க வேண்டும். ஆனா அதே மாதிரி நம்ம சொன்னது இன்னொருத்தர் கேட்கலையேன்னு கவலைப்படாதீங்க. அதே போலத்தான் நாமும் பகவான் சொன்னதை கேட்கல, ஆனா அவருக்கு பிடிக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது, இப்ப நமக்கு வயசாயிருக்கு, இல்ல ஏதோ இன்னைக்கு ஒரு ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, நம்மால முடியல படுக்கையோட இருக்கும். இல்ல இப்ப நமக்கு ஆறானோ வயோதிகர்கள் முதியோர் இல்லத்துல கூட இருக்கலாம். நம்ம பார்க்க வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஒரு போனான்னு பேசுறானா? எத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்கிறவா பேரண்ட்ஸ் இங்க இருப்பா? பொண்ணோ பிள்ளையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் சனி ஞாயிறானா போன் பண்ணுவாளான்னு காத்துருப்பா. ஒருவேளை போன் வரலன்னு வச்சுங்க, வருத்தமா இருக்கும். நம்மளை இப்படி உதாசீனப்படுத்துறாளே, வயசாயிடுத்துன்னு தானே இப்படின்னால், நம்மால இயலாமை தானே இப்படி பண்றாள்னா கவலைப்படாதீங்க. நாம ஒவ்வொரு நாளும் பகவானை உதாசீனப்படுத்தின்னு தான் இருக்கும். அப்படியே வெளியில போயிட்டு வந்துட்டு வந்த உடனே பீரோ கதவை திறந்து பெருமாள் உள்ளுக்குள்ள போய் எப்படி இருக்கார், ரெண்டு நாளா விட்டுட்டு போயிட்டமே அப்படின்னு பாக்குறோமா? அல்லது ஏதாவது மழை வெயில் காத்தடிச்சதுன்னா பெருமாள் விக்கிரகம் என்னாச்சோ, அவர் பக்கத்துல இருக்கிற பூஜா பாத்திரங்கள் என்னாச்சோன்னு போய் பாக்குறோமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவருக்கு தளிகை கண்டொருளை பண்ணச்சே, நைவேத்தியம் பண்ணச்சேவோ, அந்த சூடு கூடக்கூடாதே, குறைஞ்சிடக்கூடாதே என்று பாக்குறோமா? பூ சாத்தரிச்சு அது உருத்தாம இருக்கணும்னு பாத்துருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம பார்த்தது இல்லையே. அப்ப அவரை எவ்வளவோ தூரம் விட்டுட்டோம், ஏதோ அவர் ஒரு விக்கிரகம் இருக்கிறார்னு வச்சுருக்கோம், ஆனா அவர் கோச்சிக்கவே இல்லையே. எப்போது நம்ம இல்லத்துல இருந்துட்டு இருக்கார், உதாசீனப்படுத்திட்டார்னு அவர் நினைச்சிக்கவே இல்லையோ இல்லையோ? அதைத்தான் நாம நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். ஆமாண்ணா, ஆனானப்பட்ட எம்பெருமானையே உதாசீனப்படுத்தின்னு இருக்கோம். நம்ம எல்லாம் இந்த லோகம் படுத்தாது இருக்குமா? கண்டிப்பா அப்படிதான் படுத்தும் என்ன விட்டுடணும். நாம ஒருத்தருக்கு நல்லதெல்லாம் செய்யறோம், ஆனா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கோபம் வந்துடும். செய்யறதுக்கெல்லாம் உரிமை இருக்கும், ஆனா சொன்னா கேட்டுக்க மாட்டா. அப்ப என்ன சொல்லுவா? நானா இவரை வர சொன்னேன், நானா இவரை இந்த நல்லது பண்ண சொன்னேன், இந்த கல்யாணத்துக்கு வந்து அவரா தலையை திறந்து செஞ்சார், நான் ஒண்ணும் கேட்கலையே, வராப்புல வந்துட்டு இவர் வரவே தான் இது இத்தனையுமே, இப்போ இவர் வராட்டாலும் இந்த கல்யாணம் நடந்துதான் இருக்கும் என்று சட்டுன்னு சொல்றா பாருங்க. பகவான் நமக்குள்ள அந்தரியாமையா இருக்கார், நம்மை காரணமா இருந்து படைத்திருக்கிறார். ஆனா நாம இப்ப என்ன கேள்வி கேட்கிறோம், இவர் படைக்கவே தானே இத்தனை ப்ராப்ளம்ஸுமே நான் ஃபேஸ் பண்றேன், இவரை யார் படைக்க சொன்னான்? நான் நன்னாகணுங்கிறதுக்காக அவர் படைக்க போனால் அவரையே அதற்காக குற்றம் சொல்ற பாருங்க. அப்ப பகவானையே குத்தம் சொல்லிட்டு இருக்கிறவா மக்கள், நம்ம போய் ஒற்ற குற்றம் சொல்ல மாட்டாளா? அதனால செய்யறதுக்கு தான் உரிமை, சொல்றதுக்கு உரிமை இல்லை. நாமே செஞ்சிருந்தா கூட ஆமா இவரை யார் செய்ய சொன்னா அப்படின்னு கேட்கத்தான் கேட்பார்கள். அடுத்தது, இப்ப நாம செல்வாக்குள்ளவாளா இருக்கும், பணக்காரளா இருக்கும், நம்ம கிட்ட நாலு பேர் வருவா, காரியங்கள்லாம் கேட்பா, நம்ம அதெல்லாம் செய்வோம். உள்ளூர ஒன்று இருக்கும், இவன் என்ன நான் செல்வாக்கு இருக்கிறவங்கிறதுக்காக பண்றானா, இல்ல நிஜமா என்ன எனக்காகவே தான் விரும்புறானா? கண்டிப்பா நம்ம நமக்காக விரும்புறதுக்கெல்லாம் ஆள் ரொம்ப குறைவு. செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் நன்னா விரும்புவார்கள், காரியம் நடக்கிற வரைக்கும் நடத்துவா, இல்லைன்னா நம்மளே எதிர்த்துப்பார்கள். இந்திரன் பண்ணலையா, தன் ராஜ்யத்தை தொலைச்ச உடனே பகவான்கிட்ட பிரார்த்திக்க அவர் வாமனமூர்த்தியை அவதரித்து மகாபலியின் இடத்துல பிச்சை எடுத்து திரிவிக்ரம அவதாரம் பண்ணி நாட்டை மீட்டு கொடுத்துட்டார். அதே இந்திரன் கண்ணனா பகவான் அவதரிச்சிருக்கிறச்சே, கோவர்தன கிரிதாரியா எதுக்கு கொடையெடுத்தார்? கண்ணன் பேர்ல கோவப்பட்டு மழைய கொட்டோ கொட்டுன்னு கொட்டினா இந்திரன், அதே கண்ணன் இடத்துல அபச்சாரப்பட்டான், அப்பதான் அவர் மலையெடுத்தார். இது என்னது, வாமனமூர்த்தி இத்தனை நல்லது பண்றார் இந்திரனுக்கு, இப்படி கண்ணங்கிட்ட அவன் அபச்சாரப்படுறான் என்னால்? எல்லாம் காரியம் நடக்கிற வரைக்கும் தான் ஆ எடுத்துன்னு சொன்ன மாறித்தான் நடப்பார்கள். பகவான் இடத்திலையும் அப்படிதான் பண்ணிருக்கா. அடுத்தது, நாம பண்ற தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட போய், நம்ம கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்து விட்டார், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து சாரி ஏதோ தப்பா நடந்து போச்சு என்ன சொல்றார், நமக்கு உடனே கோபம் கோரமா வரும். ஆமா, பண்ற தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் என்ன இப்ப வந்து மன்னிப்பு கேட்கறது? மேலோட்டமா நுனி நாக்கில ஒரு நிமிஷத்துல மன்னிப்பு கேட்டுட்டா உடனே நான் எல்லாத்தையும் மன்னிச்சுடணுமா என்று நமக்கு தோணும் இல்லையா? அதே மாதிரிதான் நாமும் பகவான்ட்டே எத்தனையோ தவறுகள்லாம் செஞ்சிருந்தாலும் நிமிஷ போதிலே இப்ப கேட்கறோம், அடியனை மன்னிச்சுடணும், உம்ம விட்டா யார் இருக்கான்னு, அது உள்ளத்துல பட்டு கேட்டமான்னு கூட தெரியாது, ஆனா கேட்டுடுவோம். பகவான் கவலையே படுறதில்ல, இத்தனைக்கும் உள்ளத்துல உட்காந்து நாம உண்மையா கேட்கறோமா இல்லையான்னு அவருக்கு தெரியும். இப்ப ஊரார் ஒருத்தர் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா அது உண்மையா பொய்யான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா நாம பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். அது பொய்னு தெரிஞ்சா கூட சரி நாக்கு வரைக்குமானு கேட்டான், உள்ளத்துல கேட்காட்டா கூட கேட்டான், அதனால மன்னிச்சிருவோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார்னால் என்ன பெருமை பாருங்க. இப்போ மற்ற எல்லா இடத்துக்கும் நிறைய செலவழிப்பா, தங்களுக்கு வேணும்னா பிளைட் டிக்கெட் வாங்கிப்பா, தங்களுக்கு வேணும்னா ஏசி கோச்சில் போய்ப்பா, தங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு எல்லா செலவும் பண்ணிப்பா. ஆனா ஏதாவது ஒரு டொனேஷன் இல்ல பொதுப்பணிக்காக ஒண்ணு போய் கேட்டா நாங்க 100 ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுப்பா. இது ஒண்ணு போய் இந்த ஒரு புஸ்தகத்துக்கு போய் 300 ரூபாய் விலையாமே. காய்கறி வாங்கினா ஒரு வாரத்துக்கே 400 ரூபாய் ஆகும், ஆனா புஸ்தகத்துக்கு இப்படின்வா. தங்கள் வசதிக்காக எத்தனை வேணா செலவழிச்சுப்போம், ஜாக்கிரதப்படுத்திப்போம், ஆனா ஒரு புஸ்தகம் வாங்கணும், வேற ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், அது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது, இல்ல வாத்தியார் சுவாமிக்கு ஒரு சம்பாவனை கொடுக்கணும், இப்படி இருந்தா 100 ரூபாய் எதிர்த்து பேசுவா, இது என்ன இப்படின்வார்கள். மத்த பேருக்குன்னா குறைச்சலா கொடுத்தா போறாதான்வா. ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல ஏதாவது ஒரு புக் வாங்க போறான்னு வச்சுங்க, ஆட்டோல போயிட்டு வர்றதுக்கு 100, 100, 200 ரூபாய் கொடுப்பா. ஆனா புக் 200 ரூபாய் இருந்ததுன்னா இது என்ன 200 ரூபாய் கொடுத்து புக்கு, இவன் வருஷம் முழுக்க அதைத்தான் படிக்கணும், போயிட்டு வந்தாலே ஆட்டோ சார்ஜ் சேர்ந்து போயிடும். ஆனா அப்படி சொல்லிட்டு இருக்கமோ இல்லையோ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாம மாதுளம்பழம் சாப்பிட்டு இன்னைக்கும் பெருமாள் கோவிலுக்கு போறச்சே மஞ்சப்பழம் தானே வாங்கிட்டு போறோம். வாசல்ல கோவில் வாசல்ல ஒரு சின்ன மஞ்சப்பழ கடை இருந்ததுன்னா அதை மட்டும்தான் வாங்கி கொடுக்குறோம், அது 1.5 ரூபாய். ஆனா இவன் கிளம்பறச்சே மாதுளம்பழம், சீதாப்பழம், கொய்யாப்பழம், ஸ்ட்ராபெர்ரி வரைக்கும் என்னென்ன உண்டோ இவர் எல்லாத்தையும் குடிச்சு சாப்பிட்டு வந்துட்டு அங்க பெருமானுக்குன்னு கொடுக்க வரைச்சே 1.5 ரூபாய் பூ. இவ தலையில வச்சிருக்கிற பூ கெட்டியா நெருக்கமா தொடுத்து முழம் 30 ரூபாய். ஆனா பெருமாள் சன்னதிக்கு வரைச்சே அவ அங்க 10 ரூபான்னா அவளே வளர்த்தி வளர்த்தி கட்டி வச்சிருப்பா, 10 ரூபாய் கொடுத்தா என் சுமாரா இல்லையான்னு அங்க போய் கேட்டுருப்போம். இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம்னால் கண்ணனே இதனால ஜாகிரதையா சொல்லிட்டார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. நீ பூ கொடுத்தாலும் பழம் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் எனக்கு போற அர்ஜுனானுட்டார். இவன் அவ்வளவுதான் கொடுப்பான்னு அவருக்கு தெரியும் போல் இருக்கு, அதனாலதான் அவரே ப்ரீஎம்ட் பண்றதுங்கிறாள் இல்லையோ, ஜாகிரதையா சொல்லுட்டார். நாளை கேட்டா நானே இது போறேன்னு சொன்னேன்னு தப்பிச்சு மாருங்க, ரொம்ப சாமர்த்தியக்காரர் தான் கண்ணன். இன்னும் சொல்லுண்டே போலாம், இத போல பல விஷயங்கள் நமக்கு உலகத்துல நடக்கிறது. ஆனா இதே போலத்தான் நாமும் பகவானிடத்துல நடந்துட்டு இருக்கோம், அவர் கண்டுகொள்வதே இல்லை, ஆச்சாரியர்கள் அதை பத்தி கவலைப்படுவதே கிடையாது, இப்படித்தான் உலகம் என்று தெரிஞ்சு வச்சுருக்கா. அதனால இந்த கஷ்ட நஷ்டங்களை கண்டு துன்பப்படுவதோ அழுகுவதோ மனக்லேசப்படுவதோ டிஜெக்ட் ஆறுதோ பண்ணவே வேண்டாம், இதுதான் லோகம், இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். ஆரோ ஒரு சில அத்தி பூத்தா போலே நன்றா நடந்துக்கலாம். இன்னொன்னு பாருங்க, பகவான் எனக்கு காரணம், படைப்பாளி எனக்கு உள்ளேயே இருக்கார், அவர் நினைச்சார்னா நான் அப்படிதான் நடக்கணும். ஆனா அவ்வளவு கண்ட்ரோல் அவருக்கு இருக்கிறச்சேவே நம்ம என்ன பண்ணாட்டாலும் அவர் கவலைப்படுவதே இல்லை இப்போ. ஆனா ஊர்ல யாரும் என் கண்ட்ரோல் இல்லை, அப்படி இருக்கிறச்சு அவ அப்படி பண்ணிட்டாளே நான் கவலைப்பட்டேன்னா அதான் கண்ட்ரோல்லே இல்லையே. கண்ட்ரோல்ல இருக்கிற நாமே இப்படித்தான் நடந்துக்கிறோம்னால் இல்லாதவர்கள் நடப்பாளா? நன்னா யோசிச்சு பாருங்க, இத போல இனி எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு, அத்தனைக்கும் இதிகாசம் புராணத்துல தேடினா அதே மாதிரி சிமிலர் ஈவெண்ட்ஸ் கிடைக்கும், ஹாப்பனிங்ஸ் கிடைக்கும். பார்த்து நன்னா நம்மள சமாதானப்படுத்திட்டு, சமாதானம் மட்டும் இல்ல உற்சாகமும் படுத்திப்போம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.